السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், நம்ம மார்க்கத்தை தெரிஞ்சிக்கிறனும், அதன்படி அமல் செய்யணும், அதை மக்களுக்கு போய் எடுத்து தாவா செய்யணும் அப்படிங்கிற அந்த இஹ்லாஸோடு, இந்த பியூரான எண்ணத்தோடு நம்ம எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த முயற்சிக்குரிய முழுமையான கூலிய அல்லாஹ் தாலா நமக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் முழுசா நமக்கு தரட்டும் அப்படிங்கிற துவாவோடு என்னுடைய நிகழ்ச்சியை நான் வந்து ஆரம்பிச்சிடுறேன். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஹதீஸும் வஹி. இது அந்த அகீதா சம்பந்தப்பட்ட சில இல்மும். ஏன்னா நிறைய குழப்பம் பிரச்சனைக்கு காரணம் வந்து நம்மள்கிட்ட வந்து இல்மு வந்து குறைவா இருக்குது, அதுதான் நிறைய பிரச்சனைக்கு வந்து காரணமா இருக்குது. போதிய இல்மு இருக்குது அப்படின்னு சொன்னா பிரச்சனைகள் வந்து பெருசா வராது. நீங்க பாத்தீங்களாக்க, இல்மு தான் தக்குவாவை ஏற்படுத்தும். அந்த தக்குவா தான் ஒருத்தரை வந்து அமல் செய்ய வைக்கும். அந்த அமல் தான் அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கிறதுக்கு காரணமா இருக்கும். இந்த அமலும் ரஹமத்தும் சேர்ந்து தான் நமக்கு வந்து சொர்க்கத்தை தரும் அப்படிலாம் குர்ஆன் சுன்னாவில் நிறையவே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அஸ்திவாரம் அப்படிங்கிறது வந்து இல்மு, இல்மு தான் வந்து அஸ்திவாரம். அதனால இந்த ஹதீஸ்கள் இருக்கு பத்தியெல்லாம், நிறைய பேர் வந்து குர்ஆன் வஹிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், தெரியுமா தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி ஹதீஸும் வஹியா வஹி இல்லையா? வஹி, சரியா? நான் ஹதீஸ் வஹிங்கிறதுக்கு ஆதாரம், வஹியுடைய வகைகள் எத்தனை, என்னென்ன, எப்படி எப்படி வஹி அப்படிங்கிறத இந்த தரிசில ஒரு முக்கால் மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் நம்ம சுருக்கமா பார்த்துடலாம். முதல்ல ஹதீஸ் வந்து வஹி, ஜஸாகல்லாஹு கைரா. ஹதீஸ் வந்து வஹி அப்படிங்கிறதுக்கு முதல் ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா, சூரத்து நஜும். யாரும் குறிப்புகள் எடுக்கணும்னா நீ எடுத்துக்கலாம், பேப்பர்ல நீ குறிச்சிக்கலாம். சூரத்து நஜும் 53வது சூராவுல 3-4, சரியா ஜி? 53ல் 3-4வது ஆயத்து அல்லாஹ் சொல்லுவான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவா இல்லா வஹயின் யூஹா. இந்த நபி அவர் இஷ்டத்திற்கு எதையும் பேச மாட்டார், மாறாக அவர் சொல்லுவதெல்லாம் நாம் வஹியாக அவருக்கு அறிவிக்கிறோமே இல்லையா, அதை தான் அவர் பேசுவார். புரிஞ்சா? இது அல்லாஹ்வுடைய சான்று. இந்த நபி வந்து வஹியை தான் பேசுறாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, அப்ப நபி பேசியதானே உங்களுக்கு வந்து ஹதீஸ், அதுதானே? நபி பேசியது வந்து ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், சுன்னத்னா தெரியும். சுன்னத்னா 3ல் 1, ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அல்லது செஞ்சது அல்லது அங்கீகரிச்சது, சரியா? அவங்க சொல்லியிருந்தா சுன்னத்து, அல்லது அவங்க செஞ்சிருந்தா சுன்னத்து, அல்லது ஒருத்தர் செய்யறாரு அதை பார்த்து போட்டு தடுக்காம போயிட்டா அது அங்கீகாரம், ஓகே ஓகே அப்படிங்கிறது அது என்ன? சுன்னத்து. அப்ப இந்த சுன்னத்து என்பதும் ஹதீஸ் என்பதும் ஏறக்குறைய ஒன்றுக்குள் ஒன்று. அப்ப ஹதீஸை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய வஹி பிரகாரம் தான் அவர் வந்து பேசுவாரு அப்படின்ட்டு இந்த ஆயத்துல வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பாத்தியலாக்க, சூரத்து நிசா 4வது சூராவுல 115வது ஆயத்து அன்சலடா உங்களுக்கு அர்த்தம் தெரியும். என்ன அர்த்தம்? இறக்கினான். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், என்னை விட உங்களுக்கு அரபி. ஏன்னா நான் வந்து திருச்சியில் வாழக்கூடியவர், நீங்க எல்லாம் வந்து தம்மாமில் வாழக்கூடியவர்கள். ஹோபர்ல அன்சல அப்படின்னு சொன்னா இறக்கினான், நசலடா இறங்கினான். நம்மளா இறங்குறோம் பத்தியாலா, அது நசல. அன்சல என்று சொன்னால் இறக்கினான், ஒரு ஆள் இறக்கி உரியன்னு வைங்களேன், நீங்க அன்சல, நீங்களா இறங்கினா நசல. அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சூராதான் இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த வேதத்தை லைலத்துல் கதிரில் நாமே இறக்கினோம். அன்சல அன்சல்நாஹு இல்லையா? அவ இறக்கினோம் அப்படின்னு சொன்னா வேதத்தை வானத்திலிருந்து வகையாக என்ன செய்தோம், நாம் இறக்கினோம் அப்படின்ட்டு அன்சலங்கிற வார்த்தை எல்லாம் சொல்றான்ல, அதே வார்த்தையை தான் ஹதீஸ் விஷயமா சூரத்து நிசா உடைய 115வது ஆயத்துல வ அன்சலல்லாஹு அலைக்கல் கிதாப வல் ஹிக்மா, நபியே உங்கள் மீது அல்லாஹ் இறக்கினான், ரெண்டு விஷயங்களை இறக்கினான். ஒன்னாவது அல் கிதாப, கிதாபை அவன் உங்கள் மீது இறக்கினான். கிதாபனா இது குர்ஆன். இரண்டாவது கிதாபை மட்டும் அவன் அன்சல பண்ணல, வல் ஹிக்மத, வல் ஹிக்மத, ஹிக்மத்தையும் அவன் உங்கள் மீது அன்சல செய்தான். ஹிக்மத்னா என்ன? ஹிக்மத்னா என்ன? நம்ம ஞானம் தெரிஞ்சமா செய்யறோமா இல்லையா? ஹிக்மத் என்று சொன்னால் ஹதீஸ், குர்ஆனை பற்றிய ஞானம், குர்ஆனை பற்றிய ஞானம், அது ஹதீஸ். குர்ஆன்ல வந்து தலைப்பு செய்தி தான் இருக்கும், விரிவான செய்தி எங்க இருக்கும்? ஹதீஸ்ல இருக்கும். அப்ப ஹிக்மா நம்ம ஞானம், ஞானம் என்று சொல்றோமா இல்லையா? ஞானம்ங்கிறத விட இந்த இடத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த இடத்தில் ஹிக்மத் என்று சொன்னால் எது ஹிக்மத்து? ஹதீஸ், ஹதீஸ். அப்ப அல் கிதாபை அல்லாஹ் வானத்திலிருந்து வகியாக இறக்கியது போன்று ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய ஹதீஸையும் அல்லாஹ்வே என்ன செய்தான்? வானத்திலிருந்து இறக்கினான் அப்படின்ட்டு இந்த ஆயத்து வந்து சொல்லுதுன்னு சொன்னா, அப்ப குர்ஆன் எப்படி வஹியோ அது மாதிரி ஹதீஸ் என்ன? வஹி முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா இல்லையா? ஏத்துக்கிட்டான்ல. அது மாதிரி ஹதீஸை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா? நிறைய பேர் இல்லைன்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் ஹதீஸை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பையும் அல்லாஹ் ஏற்றிருக்கிறான். எப்படி குர்ஆன் கியாமத்து வர இருக்குமோ அல்லாஹ்வுடைய அல்லாஹ் பாதுகாப்பானோ, அது மாதிரி ஹதீஸுகளும் கியாமத்து வர இருக்கும். யாராலும் ஹதீஸுகளை அழித்து விட முடியாது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஹதீஸுக்கும் இருக்கு. இப்ப குர்ஆன் அல்லாஹ் பாதுகாப்பீன் அப்படிங்கறத வந்து சூரத்துல் ஹிஜ்ர் 15வது சூராவுல 9வது ஆயத்து வேணுமா? பெண் இல்லைன்னா கேட்டுக்கிறங்க, தர்றேன். சரியா ஜி? 15வது சூராவுல 9வது ஆயத்துல இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த திக்ரை நாமே இறக்கினோம், இந்த திக்ரை நாமே பாதுகாப்போம். இங்க திக்ர்னா என்ன? குர்ஆன். திக்ர்னா குர்ஆன். குர்ஆனை நாமே இறக்கினோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம். இது அல்லாஹ்வுடைய வாய்தா. அதனால யாரும் குர்ஆனை அழித்து விட முடியாது, குர்ஆன் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்து வந்து ஆதாரம். அதே மாதிரி ஹதீஸுகளும் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படும், எவனாலும் ஹதீஸுகளை அழித்து விட முடியாது, நான் பாதுகாப்பேன், குர்ஆன் மாதிரி ஹதீஸை நான் பாதுகாப்பேன் அப்படின்ட்டு ஹதீஸின் பாதுகாப்பு பொறுப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இது சூரத்துல் கியாமா 75வது சூராவுல 17-19 வரை வரக்கூடிய வசனங்கள், 17, 18, 19 மூணு ஆயத்து. அதில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா லா துஹர்ரிக் பிஹி லிஸானக லி தஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனா ثم இன்ன அலைனா பயானா லா துஹர்ரிக் பிஹி லிஸானக லி தஅஜல பிஹி. 14வது ஆயத்து, நபியே அவசரப்பட்டு அவசரப்பட்டு உங்களுடைய நாக்கை நீங்கள் வேக வேகமாக அசைக்க வேண்டாம். ஏன் இப்படி அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, ரசூல் சலாசத்துக்கு வஹி வரும், அந்த வஹி வந்து மறந்து போயிருமோங்கிற அந்த பயத்துல ரசூல் சலாசலம் ஜிப்ரீலு கூட கூட ஓதுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, அவசரப்பட்டு வேக வேகமா நீங்க அசைக்காதீங்க உங்க நாக்க. இன்ன அலைனா ஜமஹு வ குர்ஆனா, இந்த குர்ஆனை ஜமா பண்ணுவதும், ஜமானா என்ன? ஒன்று சேர்ப்பது, உங்களை ஓத வைப்பது ஏன் கடமை? உங்களை விட்டு இந்த குர்ஆன் மறந்து போயிடாது, சரியா? இதை நான் ஜமா பண்ணுவேன், நான் உங்களை ஓத வைப்பேன், நீங்க பயப்படாதீங்க, அவசரப்பட்டு உங்க நாக்கு வேக வேகமா அசைக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, சும்ம இன்ன அலைனா பயானஹு, இந்த குர்ஆனுடைய பயானை பாதுகாப்பதும் என்னுடைய பொறுப்பு. பயாண்டா என்ன? பொதுவா நம்ம நம்ம இந்த ஊர்ல பயான், அந்த ஊர்ல பயான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பயான் அப்படின்னு சொன்னா தெளிவுரை, தெளிவான உரைக்கு பேர் தான் பயான். பையன யு பையினு, பையன தெளிவுபடுத்தினான், யு பையினு தெளிவுபடுத்துவான், அதுலதான் பயான். பயான்ட தெளிவான உரை. குர்ஆன் வந்து தலைப்பு செய்தியா இருக்குமா, அந்த குர்ஆனை தெளிவுபடுத்துவது எது தெளிவுபடுத்தும்? ஹதீஸ், ஹதீஸ் தெளிவுபடுத்தும். அந்த ஹதீஸுக்கு இன்னொரு பேர் வந்து பயான். ஹதீஸுக்கு இன்னொரு பேரு பயான். எதை தெளிவுபடுத்துது? குர்ஆனை தெளிவுபடுத்துகிறது. அப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சும்மா இன்ன அலைனா பயானஹு, இந்த குர்ஆனுக்குரிய பயானாக ஹதீஸ் இருக்கிறதே, இந்த ஹதீஸை பாதுகாப்பதும் யாருடைய கடமை? என்னுடைய கடமை, நான் பாதுகாப்பேன் அப்படின்ட்டு ஹதீஸுடைய பாதுகாப்பு பொறுப்பையும் அல்லாஹ் ஏத்திருக்கிறான். ஒன்னும் ஹதீஸ் வந்து அல்லாஹ்வுடைய வஹி, ரெண்டாவது என்ன, பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏத்துக்கிறான். இது ரெண்டாவது செய்தி. மூணாவது செய்தி நீங்க பாத்தீங்களாக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுக்கு வஹி இல்லாத ஒன்றை அவங்க அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டா அல்லாஹ் வந்து பயங்கரமா கோவப்படுவான், பயங்கரமா கோவப்படுவான். அதுக்கு சின்ன ஒரு ஆயத்தை உங்களுக்கு ஞாபகம் விட்டுறேன், சூரத்துல் ஹாக்கா 69வது சூரா, குறிச்சிக்கலாம் சரியா. நான் போகும்போது எல்லாத்தையும் நம்பரோடு கேட்பேன். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி எல்லா மாணவர்களுக்கு வந்து வகுப்பு எடுப்பாங்க. இமாம் அஹமது தலை போட்டு கொஞ்சம் வெளியே போறேன் சரியா, சும்மா இதுக்காக. அப்படி பண்ணும்போது எல்லா மாணவர்களும் உட்கார்ந்து கையில பேப்பர் வச்சு குறிப்பெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இமாம் அஹமது பின் ஹம்பல்கிட்ட தான் இமாம் புகாரி படிச்சாங்க. இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஆட்ட படிச்சாங்க நிறைய ஹதீஸ்களை. இமாம் அஹமது பின் ஹம்பல்கிட்ட வந்து படிச்சாங்க. அவங்க மட்டும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களோட மாதிரி கையில பேப்பர் பேனாக்கள் ஒண்ணுமே இல்லாம கம்முன்னு சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களாம். யார் மட்டும்? இமாம் புகாரி மட்டும். மறுநாள் உஸ்தாத் வந்து நேத்து படிச்ச பழைய ஹதீஸ வந்து கேட்பாங்க, குறிப்பு எடுத்தாங்கல்ல, குறிப்பு எடுத்தவர்களே தவறுகளா சொல்லுவாங்களாம். ஆனால் இமாம் புகாரிக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அளப்பெரிய ஒரு ஞானத்தின் மூலமாக, ஞாபக சக்தியின் மூலமாக, குறிப்பே எடுக்காத இமாம் புகாரி அப்படியே அந்த அறிவிப்பாளர் வரிசை அப்படியே அழகா அப்படி வாசிச்சு ஹதீச வாசி பார்க்கலாம். அந்த அளவுக்கு மனன சக்தியை வந்து இமாம் புகாரிக்கு வந்து அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு வரலாறு, இமாம் புகாரியை பற்றி வரலாறு இருக்குது. மாஷாலா தபாரக்கல்லா, உங்களுக்கு அந்த மாதிரியான ஞானத்தை அல்லாஹ் கொடுத்துருந்தா நீங்க வந்து மூலையில பதிவு செஞ்சுக்கலாம். இல்ல நான் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னா நீங்க பேப்பர்லயோ போன்களையோ செஞ்சுக்கலாம், பதிவு பண்ணிக்கலாம். சரி, ஹையர். அப்ப ஹதீஸ் இல்லாத ஒண்ண ரசூல்லாவா சொல்லிட்டா என்ன செய்வாங்கிறது அல்ல. சூரத்துல் ஹாக்கா சொன்னா 69வது சூரா 44-47 ஆயத்து நம்பர், அதுல அல்லாஹ் சொல்லுவான், வலவு த கௌவல அலைனா பாதல் அகாவில் நபியே, நான் சொல்லாத ஒன்றை சுயமாக நீங்கள் இட்டுக்கட்டி சொன்னால் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், லஹதனா உங்களை நான் பிடிப்போம், அலையனா பாதல் அகாவில் லஹதனா மின்ஹு, உங்களுடைய வலதுகரத்தை நாம் என்ன செய்து விடுவோம், பிடித்து விடுவோம், லகதானா வலது கையை பிடிச்சி உங்களுடைய பிடரி நரபனை என்ன செஞ்சிருவேன், தரிச்சிருவேன், வெட்டிருவேன். நான் சொல்லாதத நீங்களா சொன்னீங்களாக்க, உங்க கைய புடிச்சி உங்க பிடரி நரபனை என்ன செஞ்சிருவேன், வெட்டி போடுவேன் அப்படின்னு ரஹமத்துல் ஆலமீன் அல்லாஹ் சிலாஹித்து சொல்றானே, அந்த ரசூல் சலாசத்தை பத்தி அல்லாஹ் இவ்வளவு கடுமையான வார்த்தை அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, அப்ப இவ்வளவு கடுமைக்கு பிறகு ரசூல் சலாசல்லம் அல்லாஹ் சொல்லாத ஒன்றை, வகி இல்லாத ஒன்றை சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. அப்ப அவங்க சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஹதீஸ்கள் என்ன, அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய வஹி. அது நீங்க புரிஞ்சுக்கிறோம். இந்த வஹியை நம்ம பின்பற்றோம். வஹியை என்ன செய்யணும், அது குர்ஆனுடைய வஹியாக இருந்தாலும் சரி, ஹதீஸ்ன வஹியாக இருந்தாலும் சரி, வஹியெல்லாம் நம்மளா பின்பற்றோம். நீங்க ஆரம்ப காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா, நம்ம இஷ்டத்துக்கு உங்க இஷ்டத்துக்கு நீங்க யோசிச்சு உங்களுக்கு எது சரியாப்படுதோ நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லல. உங்க மூளைக்கு தப்பாப்பட்டாலும் வஹி இருந்துச்சாக்க வஹியை நீங்க என்ன செய்யுங்க, பின்பற்றுங்கள். பகுத்தறிவா வஹியா? வஹிதான. வஹியில ஒன்னு சொல்லா சொல்லிட்டா அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல ஒன்று இருக்கு, ஹதீஸ்ல ஒன்று இருக்குது, நம்ம மூளைக்கு அது மாத்தமா தெரியுது அப்படின்னு சொன்னா, நம்ம எதை ஏத்துக்கிட்டு அமல் செய்யணும், வஹியா தான் ஏத்த அமல் செய்யணும், வஹியா தான் ஏத்த அமல் செய்யணும். இது இன்னைக்கு நேத்து அல்லாஹ் சொல்லல. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் சொர்க்கத்துல இருந்தாங்க. அந்த ஒரு பழத்தை சாப்பிட வேணாம்னு அல்லாஹ் சொல்லிட்டான், மீறி என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டாங்க. இறக்கி விட்டுட்டான், நீங்களாம் இறங்கி போயிருங்க அப்படின்ட்டான். அந்த ஆயத்தை சூரத்துல் பக்கரா உடைய சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது அத்தியாயத்தின் ரெண்டோ டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்தின் 38வது வசனம், 2:38. قل نهبط منها جميعا فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون. நீங்க ரெண்டு பேரும் இத விட்டு இறங்கி போயிருங்க அப்படினு சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்லுவான் ரெண்டு பேருக்கு, فإما يأتينكم مني هدى, என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும். ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டீங்க, என்ன மன்னிப்பு கேக்கணும், அந்த மன்னிப்பு கேட்கிற வார்த்தையை கூட உங்க இஷ்டத்தை கேட்க கூடாது. உங்க இஷ்டத்தை நீங்க கேட்காம அந்த வார்த்தையை எப்படி நீங்க மன்னிப்பு கேட்கணுங்கிறத உங்களுக்கு யார் கற்றுத்தர்றது? நான் தான் கற்று தருவேன். என்னிடமிருந்து உங்களுக்கு அந்த வழிகாட்டுதல் கிடைக்கும். யார் என்னுடைய அந்த வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டார்களோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். சொல்லிப்புட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வார்த்தைய கத்து கொடுத்தான் அப்படிங்கறத பக்கராவுடைய அதுக்கு முந்தைய ஆயத்து, இந்த ஆயத்து 38, அதுக்கு முந்தைய 37வது ஆயத்துல, ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம். ஆதம் ஃபதலக்கா அலைஹி மிர் ரப்பிஹி, ரப்பிடமிருந்து என்ன செய்தார், சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். கற்று அந்த வார்த்தைகளால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார். அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டான் இல்லையா? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சில வார்த்தைகளை கத்துக்கிட்டு தௌபா செஞ்சாங்கல்ல, அந்த வார்த்தை என்ன அப்படிங்கறத சூரத்துல் ஆராஃப் 7வது சூராவுல 23வது ஆயத்து 7:23 உங்களுக்கு இந்த துஆ தெரியும். ரப்பனா பலம்னா அன்ஃபஸனா வயில்லம் தகுஃபில்லனா வ தரஹமுனா லனகூ நன்ன மினல் ஹாசிரீன் கேட்டாங்கல்ல, அல்லாஹ் மன்னிச்சான்ல. இந்த வார்த்தை, இந்த துவாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஷ்டத்தை கேட்டாங்களா இல்ல அல்லாஹ் கத்து கொடுத்தானா? அல்லாஹ் கற்றுக் கொடுத்தா அந்த வார்த்தையை வச்சு கேட்டாங்க, அல்லாஹ் மன்னிச்சான். அப்ப ஆரம்ப காலத்திலிருந்து எல்லா நபிமார்களுக்கும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க எதையும் கேட்க கூடாது, என்னிடமிருந்து வழிகாட்டுதல் கிடைக்கும், அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாதான் நீங்க பயப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணியலாக்க நீங்க பயப்படணும் கவலைப்படணும் சரியா அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த பகுத்தறிவு வாதங்கள்லாம் சில பேர் பேசுறாங்கல்ல, குர்ஆனை வந்து அதுக்குள்ள நீங்க யோசிக்கணுமே தவிர அதுக்கு அப்பாற்பட்டு யோசிப்பது என்ன தப்பு சரியா? அதே மாதிரி நீங்க பாத்தீங்களாக்க குர்ஆன்ல வந்து அல்லாஹ் சொல்லுவான், 45வது சூரா அதுல 23வது ஆயத்து, இந்த பகுத்தறிவு பகுத்தறிவுங்கிறாங்கல்ல அதுக்கு சொல்ல வர்றேன். அஃபராயித்த மனிதகத இலாஹு ஹவாஹு வல்லாஹுல்லாஹு அலா இல்மின் வ ஹதம அலா சமிஹி வ கல்பிஹி. அல்லாஹ் சொல்றான், நபியே தன்னுடைய அவர்களுடைய பகுத்தறிவை கடவுளாக்கி கொண்டவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? அவங்க கடவுளா யார ஆக்கிட்டாங்களா? அவங்க அறிவை அவங்க கடவுளா ஆக்கிட்டாங்க சரியா? அவங்களை அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா அவர்களை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விட்டான். அவங்க அந்த பகுத்தறிவை கடவுளாக்கிக்கிட்டாங்கல்ல, அதுக்கு காரணம் அலா இல்மின், அந்த இல்மு அவங்களுக்கு உண்டான முறையான இல்மு இல்லாம சீரான இல்மு இல்லாம தப்பான இல்மு இருக்கிறனால என்ன பண்ணிட்டாங்க, பகுத்தறிவை கடவுளாக்கி கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப பகுத்தறிவை கடவுளாக்க கூடாது, அல்லாவை தான் கடவுளாக்கணும். அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை தான் என்ன செய்யணும், பின்பற்றணும் அப்படிங்கறதுக்கு இந்த ஆயத்து வந்து ஆதாரம். இந்த பகுத்தறிவு கடவுள் அந்த யோசிக்கிறாங்கல்ல, அப்படி பார்த்தமாக்க நிறைய உங்களுக்கு நம்ம சொல்லலாம், ஏத்துக்கிற முடியாதுங்கிறதுக்கு. உங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுல இருந்தாங்க, எவ்வளவு நாள் இருந்தாங்க, 3 நாள், 1 வாரம். நான் ஏன் உங்கள்ட்ட கேள்வி கேட்காம வண்டியை ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னா, வகுப்பு கேள்வி கேட்டு சொன்னவனே ஒரு சகோதரர் வந்து இங்க இருக்கிறவர் அங்க போய் உட்காந்துன்னு சொல்ல போனாரு, அதனால உங்களை நான் சோதிக்க விரும்பல, அதனால உங்களோட கேள்வி வந்து ஒருபோதும் கேட்க மாட்டேன். யாருமே பயப்பட வேண்டாம், யாருமே பயப்பட வேண்டாம், கண்டிப்பா கேள்வி கேட்க மாட்டேன், கேட்கற மாதிரி வருவான கேட்க மாட்டேன், நான் சொல்லிடுவேன் இன்ஷா அல்லாஹ் சரியா? ஹையர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க மீன் வயித்துல 1 ரிவாயத்துல 3 நாள்னு சொல்லிட்டு, இன்னொரு ரிவாயத்துல ஏழு நாள் டே. இன்னொரு ரிவாயத்துல ஒரு மாசம் உண்டு, இன்னொரு ரிவாயத்துல 40 நாள் வருது. சரியா ஜி? அதிகப்படியான ரிவாயத்து வந்து 40 நாள், குறைஞ்சது 3 நாள். மீன் வயிற்றிலிருந்து தான் துவா செஞ்சாங்க, லா இலாஹ இல்ல அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் கேட்டாங்கல்ல. நான் கேக்குறேன், தண்ணிக்குள்ள உள்ள மூங்கி எதுவுமே எந்த சாதனமும் இல்லாம ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல. ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே பெருசு, மூச்சு விட்டு மொத்தா போயிருவோம் இல்லையா? அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்ல, குறைஞ்சதை வச்சுக்கிருவோம், தண்ணிக்குள்ள மட்டும் இல்ல, எதுக்குள்ள? மீன் வயிற்றுக்குள்ள, தண்ணிக்குள்ள, அதுக்குள்ள மீன் வயிற்றுக்குள்ள. 3 நாள் உட்கார்ந்து துவா செஞ்சாங்க, லா இலாஹ இல்ல அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் தௌபா செஞ்சாங்க, அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் மன்னிச்சிட்டான் அப்படின்னு ஆயத்து இருக்குது. இந்த நம்ம எல்லாரும் நம்புறோம், நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், சமையனா வாத்தானா இல்லையா, அப்படியே நம்புறோம். நீங்க இந்த ஈமான் இல்லாம யோசிச்சு பாத்தீங்களாக்க, நம்ம இதை நம்ப முடியுமா? மீன் வயிற்றுலயா தண்ணிக்குள்ளையா 3 நாளா கேட்டாராம் அப்படின்னு சொன்னா ஈமான் இல்லாம யோசிச்சு பார்த்தா நம்ப முடியுமா? அப்ப நம்ம பகுத்தறிவோடு இந்த ஆயத்தை அலசுவதை விட ஈமானோடு என்ன செய்யணும், அலசணும். ஈமானோடு அலசினாதான் நம்பிக்கை பிறக்கும், ஈமான் ஜாஸ்தி ஆகும். அதை ஓரமா வச்சுக்கிட்டு பகுத்தறிவோடு அலசி பார்த்தீங்களாக்க நம்ம ஈமானே போயிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தை தள்ளி விட்டாங்க இல்லையா, குல்னா யா நாரு கூனி பருதம் வசலாம நாளா இப்ராஹிம் அல்லாஹ் சொன்னா, அந்த நெருப்பு என்ன செஞ்சுச்சு, அவங்கள வேக விடாம பாதுகாத்துருச்சு, குளிர்ந்த இதா போயிருச்சு. இருக்கா இல்லையா? நம்புறமா இல்லையா? எல்லாரும் நம்புறோம். நம்ம ஈமா நம்ப வைக்கிது, குரான் அல்லாவுடைய கலாம், குரான் அல்லாவுடைய கலாம், எந்த ஒரு சின்ன ஒரு தவறு கூட இல்ல, அந்த ஈமான் தான் நம்ப வைக்கிது. நீங்க ஈமான வேற வச்சுக்கிட்டு தனியா வச்சுக்கிட்டு பகுத்தறிவோடு செஞ்சு பாச்சியலாக்கு நம்ப முடியுமா? அப்ப நமக்கு பகுத்தறிவா குரான் ஹதீஸா அப்படின்னு சொன்னா எதை ஏத்துக்கிறேன், இந்த பகுத்தறிவை கொடுத்த ரப்புல் ஆலமீன் சரியா, அவன் தான் இந்த சின்ன மூளையை கொடுத்து வச்சுக்கிறான். இந்த சின்ன மூளைக்கு அது புரியாம இருக்கு, ரப்புல் ஆலமீன் ஹாலிக் எல்லாத்தையும் படைச்சவன், படைச்சவன் சொல்லிட்டான் பா, ஹலா சமியனா வாத்தானா அப்படின்னு வந்து வகையை ஏத்துக்கிறனும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேங்க. வகையுடைய வகைகளை மட்டும் நான் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, வகி வந்து எத்தனை வகைகள் கேட்க மாட்டேன், 3 வகைகள் சொல்லிடுவேன். நான் சொல்ல கேள்வி கேட்க மாட்டேன்ட்டு. வகி எத்தனை வகை? 3 வகைகள். வகி 3 வகைகள். இதையும் இந்த 3 வகையும் குரானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்து ஷூரா, ஷூரா அப்படியே 42வது சூராவுல 51வது ஆயத்து 42-51. மா கான லி பஷரின் அய்யு கல்லிமஹுல்லாஹு இல்லா வஹயன். ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹ் பேசுவது ஒன்று வஹி மூலமாக பேசுவான், வரா ஹிஜாபின் அல்லது ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து பேசுவான், அல்லது அவ் இருசில ரசூலன் ஒரு ரசூலை ஒரு தூதரை அனுப்பி அவர் மூலமாக ஒரு மனுஷன் அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் அந்த 3 வகையில பேசுவான். வந்து ஐயு கல்லிமஹுல்லாஹு இல்லா வஹியன், ஒரு மனுஷனுக்கு தான் வஹி வரப்போகுது, வஹி வந்தா நபியாயிருவாரு, அந்த மனுஷன் எப்படி அல்லாஹ் பேசுவான் அப்படின்னு சொன்னா வஹியின் மூலமாக பேசுவான், வஹியின் மூலமாக பேசுவான். அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான், நான் இப்படிதான் பேசுவேன் அப்படிங்கிறான். வஹியின் மூலமாக பேசுவேன் அப்படின்னு சொன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹியை கொடுப்பாரு, அல்லாஹ்ட்ட வந்து வஹியை கொடு அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்படி நினைக்கிறோம். வஹின்னா என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அர்த்தம், முதல் வஹி என்ன என்று சொன்னால் அந்த நம்முடைய கல்புல அந்த ஞானத்தை போடுவது, அந்த சிந்தனை கல்புல வந்துடும், அந்த உள்ளத்துல உதிக்க செய்வானா இல்லையா, அந்த உள்ளத்துல அல்லாஹ் உதிக்க செய்யறானே அதுக்கு பேரு வஹி. நஜரத் புரியுதா புரியலையா? ஒரு விஷயத்தை உள்ளத்துல உதிக்க செய்யறான்ல பாய், அதுக்கு பேர் என்ன? வஹி. உதாரணமா உங்களுக்கு சொல்ற, உள்ளத்துல உதிக்க உங்களுக்கு உதாரணமா சொல்லி காட்டுறேன். வஹி வந்தவங்களாம் நபி தானே, அப்படித்தானே? அப்படி அப்படி இல்லையா? பயப்படாதியா, கேள்வியில கேட்க மாட்டேன். அப்படியே அப்படியே ஒருத்தர் உங்களுக்கு வஹி வந்துட்டா நபி, வகி வராத நபி இருக்க மாட்டாங்க, வகி வந்தாதான் நபி ஆக முடியும். நபி இல்லாத யாருக்கு வகி வராது சரியா ஜி? நான் சொல்றேன், வகின்னா முதல் வகி வந்து அவருடைய உள்ளத்தில் ஒரு விஷயத்தை உதிக்க செய்வது, அல்லாஹ் அந்த செய்தியை கல்புல போட்டுருவான், மூளையில போட்டுருவான், அத அந்த நபி வாயில அவர் வார்த்தையில சொல்லுவார். புரியுதா ஜி? அந்த கருத்தை உள்ள போட்டுருவான், அந்த செய்திய கல்புலையும் மூளையிலையும் அல்லாஹ் போட்டுருவான். அந்த நபி அந்த வார்த்தை இருக்கு பத்தியெல்லாம் கருத்து வந்து அல்லாஹ்வுடைய கருத்து, வார்த்தை அது நபியின் வார்த்தை, அது நபியின் வார்த்தை. புரிஞ்சா? இப்ப சூரத்துல் கசஸ் வஹி அப்படின்னு சொன்னா அந்த உள்ளத்துல கல்புல போடுறான் பத்தியலா, அதையும் வஹிங்கிறது சொல்லுவாங்க. ஒரு உதாரணம், கசஸ் 28வது சூராவுல 7வது ஆயத்து அல்லாஹ் சொல்றான், வஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய உம்மாவிற்கு நாம் வஹி அறிவித்தோம், மூசா நபியுடைய உம்மாவுக்கு நாம் வஹி அறிவித்தோம் அப்படின்னு சொன்னா, மூசா நபியுடைய உம்மா என்ன நபியா? அல்லாஹ் என்ன வஹி அறிவித்தான்? அந்த அவங்களை ஒரு பெட்டி செஞ்சு அந்த பெட்டிக்குள்ள வச்சு மூசா நபி என்ன செஞ்சிருங்க, அந்த தண்ணியில விட்டுருங்க. விட்டாங்கல்ல, விட்டாங்கல்ல, அந்த மூலையில வேலை செஞ்சு பத்தியல, அந்த மூலையில அந்த செய்தியை போட்டது யாரு? அல்லாஹ் போட்டான். சரியா? அததான் அல்லாஹ் சொல்றான், இந்த செய்தியை வந்து மூசா நபியுடைய உம்மாவுக்கு நான் தான் மூலையில போட்டேன், அந்த ஒரு செய்தியை உள்ள போடுறது. புரியுதா புரியலையா? அதே மாதிரி பாத்தியலாக்க சூரத்து நஹல் 16வது சூராவுல 68வது ஆயத்து, வஹா ரப்புக்கு இல நஹ்லி, உங்களுடைய ரப்பு தேனிக்கு வஹி அறிவித்தான். தேனி இருக்கா இல்லையா? தேனி, உன் வீட்டை வந்து மேல கட்டு, மலையில கட்டு, மரத்துல கட்டு அப்படின்னு உங்க ரப்பு தேனுக்கு என்ன செய்தான்? வஹி அறிவித்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. வஹினா நம்ம நினைக்கிற மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டா இருந்தாரு இல்ல, அந்த தேனியுடைய மூளையில உதிக்கிது பத்தியலா, உதிக்க வைக்கிற பத்தியலா, அந்த உதிச்சிச்ச அது என்னது? வஹி. அப்ப முதல் வஹி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நபியுடைய உள்ளத்துல அல்லாஹ் செய்தியை போடுவான், அந்த நபி அவர் வார்த்தையில பேசுவார். புகாரியுடைய முதல் ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத் சொன்னாங்கல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது வார்த்தை யாருடைய வார்த்தை? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. ஆனா அந்த செய்தி, அந்த கருத்து இருக்கு பத்தியலா, அந்த கருத்து யாருடைய கருத்து? அல்லாஹ்வுடைய கருத்து. சல்லு கமா ரைத்து மூனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுவுங்கள். வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த கருத்து நான் புரியுதுல, அந்த கருத்து யாருடைய கருத்து? அல்லாஹ்வுடைய கருத்து. அப்ப முதல்ல அந்த அந்த செய்தியை அல்லாஹ் போட்டுருவான் ஒரு நபியுடைய கல்புல. நபி என்ன செய்வாரு? அவருடைய வார்த்தைகளை சொல்லுவாரு. அதுதான் முதல் வஹி. புரியுதாஜி? ரெண்டாவது வகை என்ன அப்படின்னு சொன்னா, ஹிஜா. இந்த அந்த முதல் வகை தான் நிறைய ஹதீஸ், நிறைய ஹதீஸ் இருக்கு பத்தியாலா, இந்த நிறைய ஹதீஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன ஹதீஸ் தான் முதல் வகி, ஹதீஸ் தான் முதல் வகி, நிறைய ஹதீஸுகள் இப்படித்தான் வரும். செய்தி எல்லாம் மண்டையில போட்டுருவான், ரசூலா வாயில சொல்லுவாங்க. இதுதான் முதல் வகி, ஹதீஸுகள் முதல் வகி. ரெண்டாவது வகை என்ன அப்படின்னு சொன்னா, ஹிஜாபின், அல்லது ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து அல்லாஹ் பேசுவான். வராண்டா தெரியும், வராண்டா பின்னால், ஹிஜாப்னா ஹிஜாப் மறைவாக, மறைவுக்கு, ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து அல்லாஹ் பேசுவான். உதாரணமா நீங்க பாத்தீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜுக்கு போனாங்க, ஹதீஸ் இருக்குதா? அல்லாஹ்ட்ட பேசினாங்க இருக்குதா? ஆனா அல்லாஹ்ட்ட பேசினாங்களே தவிர அல்லாஹ் என்ன செய்யல, பார்க்கல. அப்ப அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட மியராஜுல பேசினான்ல, தொழுகைய கடமையாக்குனால, அதெல்லாம் வஹி. ஆனா அல்லாஹ்வை பார்க்கல பத்தியலா? ஏன் பார்க்கல? வரா ஹிஜாப், அல்லாஹ் ஒரு திரைக்கு பின்னால் இருந்து அந்த செய்திகளை சொல்லுவான். புரிஞ்சா? அப்ப மியராஜில ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ் பேசினா பத்தியலா, இது வஹி. இது அவுமியும் வரா ஹிஜாப், ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து அல்லாஹ் பேசக்கூடிய வஹி. அதே மாதிரி இன்னொரு வஹியை பார்த்தியலாக்கு திரைக்கு பின்னால் இருந்து, சூரா ஆராஃப் 7வது சூறாவுல 143வது சூறா 7-143 ஆயத் ஜஸாகல்லாஹு கைரா. அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த துருசினா மலைக்கு போனாங்கல்ல, அப்படி எனக்கு நான் ஆயத்தை படிக்கிறேன் பாருங்க. வலம்மா ஜா மூசா லிமி காத்தியனா வ கல்லமஹு ரப்புஹு கால ரப்பி அருணி அந்துரு இலைக்க கால லந்தராணி வலாக்கின் நிந்துர் இலல் ஜபலி ஃபைனிஸ்த கர்ற மகானஹு. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து துருசினா மலைக்கு போயிட்டாங்க, சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா, நீ என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இந்த ஜபல், இந்த மலையை பார்த்துக்கிட்டு இருங்க, இந்த மலை அதே இடத்தில் நின்றால் உங்களால் பார்க்க, அந்த ஒளியை மட்டும் வீசுறேன், என்னுடைய அந்த ஒளி பிரகாசம் நூறு இருக்கு பாருங்க, இந்த நூறை நான் வந்து பாய்க்க வைக்கிறேன் மலையின் மீது, அந்த மலை வந்து தாங்குனுச்சு அப்படி நிக்குதுன்னு சொன்னா உங்களால என்னைய பார்க்க முடியும். இந்த மலையே தாங்காது என்று சொன்னால் உங்களால் என்ன செய்ய முடியாது, என்னைய பார்க்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொன்னா, அதே மாதிரி அந்த மலையால் என்ன செய்ய முடியவில்லை, தாங்க முடியவில்லை. குர்ஆன் சொல்லுது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் துருசினா மலையில அல்லாஹ்ட பேசினாங்கல்ல, இது வந்து அவுமி வராய் ஹிஜாப், ஹிஜாபுக்கு பேசினாங்க ஆனா என்ன செய்யல, பார்க்கல. இது வஹி உடைய எத்தனாவது வகை, வஹி ரெண்டாவது வகை, வஹி புரிஞ்சுக்கிட்டீங்களா. இந்த வகைய பத்தி 42வது சூராவில் 51வது ஆயத்து நீங்க வீட்டில் போய் தருஜுமா இபுனு கசீர் தஃப்சீர், தருஜுமா இபுனு கசீர் தஃப்சீர் எல்லாம் படிச்சு பாத்தீங்களாக்க, இந்த மாதிரி நிறைய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இதை விட ஜாஸ்தியா உங்களுக்கு செய்தி கிடைக்கும். மூணாவது வகை என்ன அப்படின்னு சொன்னா, அவ இருசீலா ரசூலன், ஒரு தூதரை அனுப்பி அந்த தூதரின் மூலமாக அந்த அடியாரிடத்தில் அல்லாஹ் பேசுவான். அடியார்னா நபி, இந்த இடத்துல தூதர்னா யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இங்க தூதர், இங்க ரசூல்னா ரசூலுல்லாஹ் கிடையாது, தூதர்னா யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அடியான்னு சொன்னா தான் நபி. மூணாவது வகை வந்து ஜிப்ரீல் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக அந்த அடியான்ட்ட அல்லாஹ் என்ன செய்வான், பேசுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வஹி தான் என்னது, குர்ஆன். குர்ஆன் இந்த வஹி என்ன, குர்ஆன வாத்தியலாக எல்லாமே யார்ட்டே வந்துச்சு, அல்லாஹ்ட்டேந்து. யார் மூலமா வந்துச்சு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா வந்திருக்குது. இன்னும் சொல்ல போனா ஹதீஸுகளே, பல ஹதீஸுகளை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தாங்க, ஹதீஸ் இருக்குது, பல ஹதீஸுகளை கொண்டு வந்தது வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு இருக்கு சில ஹதீஸுகளை. பல ஹதீஸுகளை கல்புல அந்த செய்தியை போட்டு ரசூல்லா அவங்க வார்த்தையில சொன்னாங்க, சரியா. ஆனா குர்ஆனை பொறுத்தவரை அம்புட்டும் ஜிப்ரீல் மூலமாக தான் வந்துச்சு. அப்ப வஹி வந்து மூன்று வகை ஜி. முதல் வகை என்ன சொல்லலாம், அந்த செய்தியை கல்புல போட்டுறது, நபி அவர் வார்த்தையில் பேசுவது. இரண்டாவது செய்தி என்ன, ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து அல்லாஹ் பேசுவது. மூணாவது வகை என்ன, ஒரு தூதர் மூலமாக. நீங்க ஜிப்ரீல் சொல்லலாம், அல்லாஹ் தூதர் சொன்னாலும் தூதரை யார சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர் மூலமாக நபிமார்களுக்கு செய்திகளை அறிவிப்பது, வேதங்களை அறிவிப்பது. இந்த மூன்று வகையில தான் நான் ஒரு அடியான்ட்ட பேசுவேன், இதை தாண்டி இல்ல அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் இந்த மூன்று வகையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வஹியுடைய மூன்று வகையை நம்ம புரிஞ்சுக்கிறானோ, புரிஞ்சுக்கிட்டு குர்ஆனும் வஹி ஹதீஸ் வஹி, ஹதீஸ் வஹின்னு சொல்லிருக்கிறேன், ஆதாரம் கொடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுக்கு மத்தியில் உள்ள ஃபர்க்கு என்ன, வேறுபாடு என்ன சொன்னா, மூணு வேறுபாடு இருக்குது. குர்ஆனும் வஹிதான், ஹதீஸும் வஹிதான், அந்த ரெண்டுக்கு மத்தியில் மூன்று வேறுபாடுகள் உள்ளன, புரிஞ்சா. முதல் வேறுபாடு என்ன சொன்னா, குர்ஆன் வந்து அந்த வார்த்தையும் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அந்த கருத்தும் அல்லாஹ்வுடைய கருத்து, புரியுதாஜி. ஹதீஸ் வார்த்தை யாருடைய வார்த்தை, வார்த்தை வார்த்தை ரசூல் நபியுடைய வார்த்தை, வார்த்தை நபி. புரியுதுல, புரியுற மாதிரி பேசுறானா, குழப்பற மாதிரி பேசுறானா, புரியுதுல. அந்த வார்த்தை நபியுடைய வார்த்தை, அந்த கருத்து யாருடைய கருத்து, அல்லாஹ்வுடைய கருத்து, புரிஞ்சா. குர்ஆன் வந்து வார்த்தையும் அல்லாஹ், கருத்தும் அல்லாஹ். ஹதீஸ் வந்து வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கருத்து அல்லாஹ், புரிஞ்சுல. இது குர்ஆனுக்கும் ஹதீஸ் ரெண்டு வகிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய முதல் வேறுபாடு. இரண்டாவது வேறுபாடு என்ன சொன்னா, குர்ஆனுங்கிற இந்த வகிய நீங்கள் தொழுகையில் ஓத வேண்டும், சரியா. ஹதீஸ் என்ற வகியை நீங்கள் தொழுகையில் ஓதக்கூடாது. அலி அக்பர் வந்து ஹதீஸ் வஹின்னு சொல்லிட்டாரு, அல்லாஹு அக்பர் இன்னமல் ஆமாலு பின்னியாச்சு இன்னமாலி குள்ளி முறியும் மாணவா அப்படின்னு ஓதக்கூடாது, புரிஞ்சா. குர்ஆனுடைய வகையை நீங்க தொழுகையில ஓதணும், ஹதீசுடைய வகிங்கிறது வந்து நீங்க படிங்க அமல் செய்யுங்க, ஆனா தொழுகையில் என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. இது ரெண்டாவது ஃபர்க், ரெண்டாவது வேறுபாடு. மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆனுடைய வகையை நீங்க ஓதுறீ அப்படின்னு சொன்னா, ஒரு எழுத்துக்கு குறைஞ்சது 10 நன்மை, அப்படித்தானே. ஒரு எழுத்துக்கு குர்ஆன் வகையை படிச்சியலாக்க 10 நன்மை. ஆனா ஹதீஸுகளை படிக்கிறோம்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் நன்மையை தருவான், நன்மை நம்மளுடைய நல்ல நோக்கம் இருக்கு பத்தியலா, நன்மை கண்டிப்பா கிடைக்கும். ஆனா ஒரு எழுத்துக்கு பத்து அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இந்த மூன்றும் புரிஞ்சா, குர்ஆன் குர்ஆன் வஹி ஹதீஸ் வஹிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஃபர்க், இந்த வேறுபாடு. இந்த குர்ஆன் வஹி ஹதீஸ் வஹியை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா கடைசி செய்திக்கு வந்துடுறேன், அஞ்சு நிமிஷத்துல இன்ஷாலா முடிச்சிடுறேன். அஞ்சு முடிச்சுன்னு சொல்லி கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கலாம், ஆனா முடிச்சதுவான்னு உங்களுக்கு ஒரு ஒரு தைரியம் வந்துடும்ல, சரியா? அப்ப இந்த குர்ஆன் வஹியையும் ஹதீஸ் வஹியையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறனோ, யார் புரிந்தது போன்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யார் புரிந்தது போன்று புரிந்து கொள்ள வேண்டும், சஹாபாக்கள் புரிந்து கொண்டது போன்று. இந்த குர்ஆன் வஹிய சஹாபாக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, ஹதீஸ் வஹிய சஹாபாக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அது மாதிரி என்ன செய்யணும், புரியணும். ஏன்னா வஹி வரும்போது இருந்த மக்கள் யாரு, அந்த சஹாபாக்கள் தான். இந்த வஹியுடைய நாக்கு யாருக்கு இல்லம கொடுத்துச்சு, சஹாபாக்களுக்கு தான். வஹி வரும்போது பார்க்க ரசூல் அப்படியே பார்ப்பாங்க, ரசூல் அது கஷ்டப்படுறது அதையெல்லாம் சஹாபாக்கள் பார்ப்பாங்க. இந்த வஹியை வாங்கிட்டு இந்த வஹியுடைய நாக்கு முதல்ல சஹாபாக்கள்கிட்ட தான் பேசும். சஹாபாக்களுக்கு சந்தேகம் வந்து டைரக்டா கேட்டாங்க, ரசூல் சாஸ்திரம் சஹாபாக்கள் செய்வாங்க, அவங்க கேட்க கேள்விக்கு பதில் சொல்லிருக்கிறாங்க, அப்படிலாம் இருக்குது. இப்ப சஹாபாக்கள் ரசூல்லாட்ட கூடவே கூட கூடவே இருந்து படிச்சு படிச்சு படிச்சிருக்கிறதுனால இந்த வகையை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல முதல்ல நம்ம யாரை ஏத்துக்கறோம், சஹாபாக்களை ஏத்துக்கிறோம். இதுல நிறைய பேருக்கு தடுமாற்றம் குழப்பம் இருக்குது, சரியா? நம்ம சஹாபாக்களை ஏத்துக்கறலே அப்படின்னு சொன்னா இந்த குர்ஆனையே ஏற்றுக்கொள்ள முடியாது. சஹாபாக்களை ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த குர்ஆனில் சந்தேகத்தை ஏற்படுத்த முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா வஹி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல 23 வருஷம் வந்துச்சு, சுமார் 20-25 சஹாபாக்களை வச்சு எழுதி வச்சுக்கிட்டாங்க. ஆனா என்ன செய்யல, இந்த மாதிரி அட்டை டு அட்டை தொகுக்கப்படவில்லை. இந்த குர்ஆன் தொகுக்கப்பட்டது யாருடைய ஆட்சி என்று சொன்னால், யாருடைய ஆட்சி, யாருடைய ஆட்சி? சார் உங்ககிட்ட கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், சொல்லிட்டு கேட்க கூடாதுல. இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுன்னு நீங்க சொல்றது வந்து என்னைய சோதிக்கிறதுக்காக சொல்றிய, எனக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட், நான் எதை வச்சு எனக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட் அப்படின்னு சொன்னேன்னு சொன்னா, சகோதர வந்து உமர் அலின்னு சொல்லிட்டாரு, இவ என்னத்த கரெக்டா சொல்றான்னு என்னை பாக்குறாரு. உமர் அலி அல்லாஹு அனுகும் கிடையாது, உஸ்மான் அலி அல்லாஹு அனுகும் கிடையாது, யாருடைய ஆட்சி காலம், அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு அனுகும். நீங்க புகாரிய படிச்சு பாருங்க, ஜமுல் குர்ஆன், குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு, ஒரு பாடத்தை இமாம் புகாரி போறாங்க, நீங்க படிக்கிறது இல்ல, அதான் பிரச்சனை. நீங்க படிச்சு பார்த்தீங்க, ஜமுல் குர்ஆன், குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு ஒரு பாடமே புகாரில இருக்குது. அதுல குர்ஆன் தொகுக்கப்பட்டது யாருடைய ஆட்சி என்று சொன்னால், முதல் ஹலீஃபா அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத் ஆயிட்டாங்க, அதுக்கு பிறகு ஹலீஃபா ஆனாங்க, சரியா? அதுக்கு ஒரு போர், யமாமா போர் கேள்விப்பட்டிருப்பீங்க. யமாமாங்கிற ஒரு இன்னைக்கு உள்ள இந்த கசீம் இருக்கு பத்தி, அல் கசீம், அல் கசீமு, புரைதா, புகைரியா, உனைசா இருக்கா, இன்னைக்கு அல் கசீம் மாகாணம் இன்னைக்கு உள்ள பேரு. ரசூல்லாவுடைய காலத்தில் அது யமாமா, அது ஒரு நாடு, புரிஞ்சா? அந்த யமாமாங்கிற ஊர்ல ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் முசைலமா, முசைலமத்துல் கதாப், கேள்விப்படுகிறீங்களா, பொய்யன் முசைலமா, அவன் பேரு வந்து முசைலமா. ரசூல் சாஸ்லம் கதாபுன்னு பேர் வச்சாங்க, சரியா? அவ்வளவு பெரிய பொய் சொன்னனால. அபூஜஹில், அபூஜஹில் சொல்றோமா இல்லையா, அவன் பேர் அபுல் ஹிகம், ஞானத்தின் தந்தை, தத்துவத்தின் தந்தை, கல்வியின் தந்தை, அபு ஹிகம். ரசூல் சாஸ்லம் எல்லாருடைய பேரையும் மாத்தினாங்கல்ல, ஷிருக்கு பேர்ல மாத்தினாங்கல்ல, அபூஜஹிலுக்கு சொல்லிட்டாங்க, இவன் அபு ஹிகம் கிடையாது, இவன் யாரு, அபு ஜஹில், ஜாஹிலின் வாப்பா தந்தை, புரிஞ்சா? அந்த மாதிரி பேரை மாத்துறாங்க. அதுல என்ன முசைலமா, அந்த முசைலமா அந்த பேரெல்லாம் முசைலமாத்துல் கதாபுன்னு பேர் வச்சிடறாங்க. இவன் ரசூல்லாவுடைய முகத்துக்கு பிறகு சொல்லிட்டா, நான் தான் நபின்ட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுன்னு தாவா செஞ்சு பார்ப்பாங்க, ஏத்துக்கிட மாட்டான், படை திரட்டி போருக்கு வருவான். அந்த போருக்கு மதீனாவுக்கு வந்தத உற்றக்கூடாது, வந்துட்டா பெண்கள் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, நம்ம பெண்கள் பிள்ளைங்களை பாதுகாக்கணும்ல, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இவனை விட்டக்கூடாது, ஏத்துக்கிறாம மறுத்து வால் ஏந்தி வர்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு சஹாபாக்களை போர்க்கு அனுப்பி விட்டுருவாங்க. யமாமா போர் நடக்கும், கஷ்டமா தான் இருக்கேன், சஹாபாக்கள் ஜெயிச்சிருவாங்க, நிறைய ஹாஃபிஸாக்கள் வந்து ஷஹீதாக்கப்பட்டுருவாங்க, அதுக்கு பிறகுதான் உமர் அலி அல்லாஹு முதல்ல சொன்னாங்க, ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் அலி கிட்ட குரானை தொகுத்துடலாமே, அட்டை டு அட்டை ஆக்கிடலாமே. முதல்ல ஹலீஃபா மறுத்தாங்க, அப்புறம் ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு ஒரு தலைமை, ஒரு நாலஞ்சு பேர் தலைமை போடுறாங்க. அதுல ஒரு சஹாபிய தலைமையா போட்டாங்க, ஜெய்த் பின் சாபித் அலி அல்லாஹு அனுஹு. ஜெய்த் பின் சாபித் அலி அல்லாஹு, இந்த குரான் நம்ம ஓதுறோம் சொன்னா நமக்கு கிடைக்கிற நன்மை மாதிரி யாருக்கு போகும்? ஜெய்த் பின் சாபித் அலி அல்லாஹு அனுஹுக்கும் போகும், அவருடைய கபருக்கும் போய்கிட்டே இருக்கும். அம்புட்டு பேர் உலகத்தை ஓதுறாங்கல்ல, கியாமத் வரை ஓதுவாங்கல்ல, அதெல்லாம் அவருடைய கபருக்கு போகும். இந்த ஜெய்த் பின் சாபித் அலி அல்லாஹு அனுஹு வந்து சின்ன வயசு ரசூலுல்லாஹ்ட்ட காதிபுல் வஹி, வஹி எழுதக்கூடிய சஹாபியா இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க அந்த குரானை தொகுத்துருங்க அப்படின்னு உத்தரவிட்டாங்க. அவங்க தொகுத்து அந்த குரானை வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுட்ட வந்து ஒப்படைச்சாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டே கால் வருஷம் ஹலீஃபாவா இருந்தாங்க, அவங்க தான் அதை வச்சிருந்தாங்க. மௌத்தா போனவனையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையில அந்த மௌத்துக்கு முன்னால ஒப்படைச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10.5 வருஷம் ஹலீஃபாவா இருந்தாங்க, அந்த குரானை வச்சிருந்தாங்க. குத்தி ஷஹீதாக்கப்பட்டாங்கல்ல, அந்த குத்தப்பட்டு 3 நாள் கழிச்சு மூத்தா போனாங்க. அந்த 3 நாள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அடுத்த ஹலீஃபா வர்ற வரையிலும் அவங்களுடைய மகள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து நீ இந்த குரான் வச்சுக்கமா அப்படின்ட்டாங்க. ஹப்சா நாயிட்டு இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபான உனையும் அது வந்து அவங்கள்ட்ட கையில போயிருச்சு. அப்புறம் உஸ்மான் ரலி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அதை பிரதி எடுத்து என்ன பண்ணாங்க, எல்லா நாடுகள் எல்லா ஊர்களுக்கு அனுப்பி விட்டாங்க. அந்த பிரதி எடுத்து அனுப்பி விட்டாங்கல்ல, அதை வச்சு உஸ்மான் அலி சொல்றாங்க அப்படின்னு வரலாறு இருக்கு. அப்ப குரானை தொகுத்தது யாருடைய ஆட்சி காலம்? அபூபக்கர் சித்திக் ஆட்சி காலம். சஹாபாக்கள் சேர்ந்து நம்ம சஹாபாக்கு நவுத் பில்லா மின்ஹா அஸ்தக்ஃபிருல்லாஹ், சஹாபாக்கு மேல சின்ன ஒரு சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் சேர்ந்து தானே குரானை தொகுத்தாங்க, ஏன் இதுல விடுபட்டு போயிருக்க கூடாது? அஸ்தக்ஃபிருல்லாஹ், சரியா, ஏன் இதுல சேர்க்கப்பட்டிருக்க கூடாது என்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த முடியுமா முடியாதா? இந்த குரான் இப்படி தொகுத்து அட்டை டு அட்டை வச்சு ரசூலுல்லாஹ்ட்ட காட்டினாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தாங்க, யார்ட்ட கொடுத்தாங்க? அபூபக்கர் சித்திக்கிறான கொடுத்தாங்க. அப்ப அம்புட்டு சஹாபாக்கள் சேர்ந்து தான் பண்ணிருக்கிறாங்க. அவங்க மேல ஒரு சந்தேகத்தை நாம் கிளப்புகிறோம் என்று சொன்னால் எங்க போய் முடிச்சிடும்? குரான் மேலேயே சந்தேகத்தை ஏற்படுத்திடும், புரிஞ்சா? அதனால தான் ஒரே ஒரு செய்தியை முடிச்சிடுறேன். இந்த ஹதீஸுகள் சஹிஹா லைஃபான்னு தரம் இருக்கிறாங்கல்ல, தரம் இருக்கிறது பார்த்தாலும் ஒரு பேச்சுக்கு தான் உதாரணம் தான். நான் ஒரு இமாம்னு வைங்க, ஹதீஸ் கலை ஒரு இமாம், நான் ஒரு பேச்சுக்கு இமாம் அபூ தாவூத் நான் ஒரு பேச்சுக்கு தான், அவங்க தூசிக்கு வரமாட்டேன். ஒரு இமாம் அபூ தாவூத் வச்சுக்கிறேன். ஏன் காலத்தில் இந்த ஃபைசல் இருக்கிறார், ஃபைசல் காலத்தில் ஷஃபி இருக்கிறார், ஷஃபியுடைய காலத்தில் சஹோர் இவர் வந்து ஒரு சஹாபின்னு வைங்க, இவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். அபூ ஹுரைரா காலத்தில் யார் வாழ்றது? ரசூல் சாசனம் வாழ்றாங்க. அப்படி தெரிஞ்சு வரேன், ஒரு இமாம், ஒரு ஒரு அறிவிப்பாளர், அடுத்த ஒரு அறிவிப்பாளர் இருப்பாரு, ஒருத்தர் வருவாங்க, ரெண்டு பேர் வருவாங்க, மூணு பேர்லாம் வருவாங்க, சரியா? அப்புறம் அங்கிருந்து சஹாபிட்ட போவோம், அங்கிருந்து ரசூல்லா. நான் எப்படி ஹதீஸ் அறிவிப்பேன்? எனக்கு ஃபைசல், எந்த இமாமும் இப்போ இமாம் புகாரி கால ரசூல்லா அறிவிச்சாரா? இல்ல. அன் ஹத்தசனா இஸ்மாயில், ஹத்தசனா இசஹாக், யாக்கூ, இப்படிதான் ஆரம்பிக்கும். அப்படி ஒரு ரெண்டு மூணு தடவை போயிட்டு அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படிதான் ஹதீஸ் ஆரம்பிக்கு. உங்களுக்கு தமிழ் தர்ஜுமாவில் எல்லாம் போட்டுக்க மாட்டாங்க, தமிழ் தர்ஜுமாவில் சங்கிலி தொடரெல்லாம் கட் பண்ணப்பட்டிருக்கேன். சும்மாவே 7 கிதாப் புகாரி இருந்துச்சு, அது என்ன பண்ணாங்க, சூப்பர் பேப்பரா போட்டு இப்போ 5 புக்கா ஆக்கிட்டாங்க. அந்த 5 படிக்க மாட்டேங்கிறோம். அம்புட்டு வரலாறையும் சேர்த்து போட்டா ஒரு 10 ஆயிரும், சரியா? 10 வாங்குவோம், ஆனா படிக்க மாட்டோம். அதனால அந்த சங்கிலி தொடருடைய பேரை கட் பண்ணி போட்டு செய்தியை மட்டும் போட்டிருக்கிறாங்க, புரியுதா? அப்ப ஹதீஸ் எப்படி ஆய்வு செய்வாங்க, சஹி லைஃப் பிரிப்பாங்கன்னு சொன்னா, நான் இமாம் சொன்னா என்கிட்ட அறிவிக்கிறார்ல, இவர் நல்லவரா கெட்டவரான்னு சங்கிலி போட்டு நான் சல்ல பண்ணுவேன், தெளிவா இவர் நல்லவரா கெட்டவரா, நேர்மையா பொய்யாரா எல்லாம் பார்ப்பேன். இவர் பக்காவான ஆள்னு சொன்னா இவர் யார்கிட்ட அறிவிக்கிறாரு? சஃபி மூலமா அறிவிக்கிறாரு. சஃபி காலத்துல இவர் பிறந்துக்கிறாரான்னு பார்ப்பேன். சஃபி வந்து ஹிஜ்ரி 150 மௌத்தா போய் இவர் 160 பிறந்து போட்டு எனக்கு சஃபி சொன்னாருடா பார்ட்டி வில்லங்கம்னு அர்த்தம், புரிஞ்சா? சமகாலத்தில் பிறந்து வாழ்ந்திருக்கிறாங்கன்னு செக் பண்ணுவேன். அந்த இமாம் செக் பண்ணுவாரு, அந்த இமாம் செக் பண்ணுவாரு. சமகாலத்தில் வாழ்ந்தான்னு சொன்னா இவர் நல்லவரா கெட்டவரான்னு சின்ன செய்வன் சல்லடை போட்டு சலிப்பேன். அப்படி இவரும் நல்லவரு, இவரும் நல்லவரு, இவர் யார்ட்ட அறிவிக்கிறாரு? இவருக்கு ஒரு சஹாபி அபூ ஹுரைரா அறிவிக்கிறான்னு சொன்னா, நான் அபூ ஹுரைரா நல்லவரா கெட்டவரான்னு பாப்பனா? இமாம் இமாம்கள்லாம் பார்ப்பாங்களா மாட்டாங்களா? பார்ப்பாங்களா மாட்டாங்களா? இதுக்கு மட்டும் உங்கள்ட்ட பதில் கேட்கிறேன். எந்த இமாம்களும் பார்க்க மாட்டார்கள், எந்த இமாம்களும் பார்க்க மாட்டார்கள். அறிவிப்பாளர் சொன்னா அறிவிப்பாளர்ல வந்து ரசூல்லா உற்றுவாங்க, சஹாபிய உற்றுவாங்க, அந்த இமாம் தான் தொகுப்பாரு. அந்த இமாமுக்கும் அந்த சஹாபிக்கு அடுத்த நிலையில் இருக்கிறாரே இவங்க தான் அறிவிப்பாளர்கள். இவங்க என்ன செய்வாங்க, சல்லடை போட்டு சலிப்பாங்க, அலசுவாங்க. அலசி இவர் பக்கா அப்படின்னு சொன்னா, இந்த பக்காவான பார்ட்டி அபு ஹுரைரான ஒரு சஹாபியை சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா, அவரை அலச நமக்கு எந்த தகுதியும் இல்லை. இதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டது. ஏன் அவரை அலச தகுதி இல்லை அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் ரலியல்லாஹு அணுகும் வரது அணுகு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அல்லாஹ்வுடைய கேரண்டி, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒன்றை நாம் போய் சலிக்க முடியுமா, பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு சஹாபியன் அலச முடியாது அப்படின்னு சொன்னா, ரசூல்லா போய் அலச முடியுமா? அலசல முஸ்லீமா இருப்பானா? இருக்க முடியாது. புரிஞ்சா? அப்ப ஹதீசுடைய துறையில் அஸ்ஸஹாபத்துக்குள்ளுகும் அதுலுன், எல்லா சஹாபாக்களும் நியாயவான்கள். ஒரு சஹாபி சொன்னார் ஹதீஸ் அறிவிக்கிறான்னு சொன்னா, சஹாபி என்ன செய்யக்கூடாது? நீங்க சல்லடை போட்டு சலிக்க கூடாது. பாக்கி அறிவிப்பாளர் தான் பண்ணனு. இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த ஹதீசுடைய விதி என்ன செய்வாங்க, உலகமே ஏற்றுக்கொள்ளும். புரிஞ்சா? ஏன்னா அவர் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும். புரிஞ்சா? இதை வச்சுக்கிட்டு குரான் வந்து வஹி, ஹதீஸும் என்ன, வஹி. இந்த குரான் ஹதீஸை புரிந்து கொள்ளக்கூடியதுல முதல்ல யாருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் தரணும்னு சொன்னா, யாருடைய கருத்து? சஹாபாக்கள். அவங்க தான் ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி மாணவர்கள், நேரடி மாணவர்கள். அந்த நேரடி மாணவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒண்ணுமில்ல, உங்க வாப்பாவை பத்தி ஒரு புக்கு போறாங்கன்னு வைங்களேன், அந்த புக்குல உள்ள செய்தி முழுமை இருக்காது. அந்த புக்கை தாண்டி நீங்க உங்க வாப்பாவோடு சேர்ந்து பழகிருப்பீல்ல, உங்களுக்கு அந்த புக்கை தாண்டி செய்தி தெரியும். அதான எதார்த்தான், இந்த புக்கில் படிப்பது என்பது ஏதோ ஓரளவுக்கு செய்திக்கு வந்து உதவும். அதை விட கூடவே பையன் இருந்தாரே, பையனுக்கு என்ன செய்யும், அதை விட ஜாஸ்தியா தெரியும். மனைவிக்கு அதை விட ஜாஸ்தியா தெரியும். அவ அந்த புக்கை படிச்சுட்டு மட்டும் முழுமையில் இருக்கக்கூடாது. அவரோடு சேர்ந்திருந்தாரலாம் மகனு, அவனோடு சேர்ந்திருந்தாங்கல்ல மனைவி, அவங்களுடைய கருத்துக்கு புக்கை விட என்ன செய்யணும், முக்கியத்துவம் ஜாஸ்தியா கொடுக்கணும். அப்ப தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், முஹத், இதெல்லாம் பாத்தீங்களாக்க புக்கை படித்தவர்கள். சஹாபாக்கள் அந்த அந்த நபரையே படித்தவர்கள், ரசுல்லாவையே படித்தவர்கள். இப்படித்தான் நமக்கு வந்து ஹதீஸ் வந்து சேருது. சின்ன ஒரு சங்கிலி தொடர்ந்து மட்டும் சொல்லிவிட்டு நெசமாவே ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிடுறேன். உதாரணமா புகாரி இருக்குது, இமாம் புகாரி வந்து ஹதீஸ தொகுத்தாரு. எப்படி தொகுக்கிறாரு? இமாம் புகாரியை விட்டுருவோம், இமாம் மாலிக் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு. இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலி ஹதீஸ தொகுத்தாங்க. இமாம் மாலிக்கு வந்து ஒரு தபா தாபியின், இமாம் மாலிக் யாரு, ஒரு தபா தாபியின். இமாம் மாலிக்குடைய பிரதானமான உஸ்தாத் வந்து இமாம் நாஃபியா. புரிஞ்சா? இமாம் நாஃபியா வந்து ஒரு தாபியா. இமாம் நாஃபியா யாரு, ஒரு தாபியா. இந்த நாஃபியாவுடைய பிரதானமான உஸ்தாது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு உமருடைய உஸ்தாது யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? நீங்க மாலிக் மொத்த மாலிக படிச்சு பார்த்தியலாக்க, ஹத்தசனா நாஃபி. புரிஞ்சா? அனிபினி உமர் அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால வரும். இமாம் புகாரிய பார்த்தியலாக்க, இமாம் புகாரி யார்ட்ட படிச்சாரு, இமாம் புகாரியுடைய முக்கியமான உஸ்தாத் இமாம் அஹமது பின் ஹம்பல். புரியுதா? இமாம் புகாரியுடைய முக்கியமான உஸ்தாது அஹமது பின் ஹம்பல். இமாம் அஹமது பின் ஹம்பலுடைய முக்கியமான உஸ்தாத் யாருன்னு சொன்னா, இமாம் ஷாஃபிஈ ரஹமத்துல்லாஹி அலைஹி. புரிஞ்சா? இமாம் ஷாஃபிஈயுடைய முக்கியமான உஸ்தாத் யார் என்று சொன்னால், இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி. இமாம் மாலிக்குடைய உஸ்தாது நாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி. நாஃபியுடைய உஸ்தாது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு உமருக்கு உஸ்தாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுக்கு உஸ்தாத் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் பேச்சு கேட்டு சரி தவறு கரெக்டா சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. புரிஞ்சா? யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீலுக்கு உஸ்தாது அல்லாஹ் ரபுல் ஆலமீன். புரியுது? இப்படித்தான். அதாவது இமாம் புகாரி அவர்கிட்ட அவருக்கு படிச்சு கொடுத்தது இமாம் அஹமது பின் ஹம்பல், அவருக்கு படிச்சு கொடுத்தது இமாம் ஷாஃபிஈ, அவருக்கு படிச்சு கொடுத்தது இமாம் மாலிக், அவருக்கு படிச்சு கொடுத்தது இமாம் நாஃபியே, நாஃபியே படிச்சு கொடுத்தது இப்னு உமர், இப்னு உமருக்கு படிச்சு கொடுத்தது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹுக்கு அந்த செய்தியை சொன்னது ஜிப்ரீல் அலைஹி சலாம், ஜிப்ரீலுக்கு சொன்னது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இப்படித்தான் போய் ஹதீஸுக்கு போய் ரசூலுல்லாஹோட போய் நின்று அங்கிருந்து ஜிப்ரீலுக்கு போய் அங்கே அல்லாஹ் போய் நிக்க, புரிஞ்சா? அதனால எதுக்கு இதுகளை சொல்ல வரேன்னு சொன்னா, நம்ம அப்படி அசால்ட்டா தட்டி விட்டுட்டு அலிஃபுல்லாவையும் தாலிகள் கிதாப் லாரைவஃபின்னு ஓத தெரியாம ஹதீஸே இல்ல, இது சஹீஹ் லைஃப் அப்படின்னு உட்டடிக்கிறோம் பத்தியாளா, இதெல்லாம் பெரிய தப்பு, பெரிய பாவம். ஹதீஸ் வந்து வஹி, அந்த வஹிக்குரிய கண்ணியத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதும், சஹாபாக்கள் அவர் மனுஷன் நானும் மனுஷன் அப்படியா, ரெண்டு பேரும் மனுஷன் தான், ஆனா அவருக்கு நிகழா நீங்க ஆக முடியும், நம்ம ஆக முடியுமா? இந்த சமுதாயத்தில் மிகச்சிறந்தவர்கள் முதல்ல சஹாபாக்கள், இரண்டாவது யாரு தாபிரிங்கள், மூணாவது யாரு தபாத ஹைரல் குருவனி கருணி சும்மல்லதீன எழுவனகும் சும்மல்லதீன எழுவனகும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டான் புகாரியுடைய ரிவாயத்து. அப்ப சமுதாயத்தில் மிகச்சிறந்தவர்கள் முதல்ல சஹாபாக்கள், இரண்டாவது தாபிரிங்கள், மூணாவது தபா தாபிரிங்கள் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் சஹாபிக்கு நிகர் அல்ல, யாருக்கு நிகராக முடியாது, ஒரு தபா தாபியனுக்கு நிகராகவே ஆக முடியாது. தபா தாபியனுக்கு நிகராக முடியாதுன்னு சொன்னா தாபியனுக்கு நிகராக ஆகவே முடியாது. தாபிக்கு நிகர் இல்லைன்னு சொன்னா சஹாபிக்கு நிகராக ஆகவே 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 முடியாது. அதனால அந்த சஹாபாக்குடைய தரஜா என்ன, மர்த்தபா என்ன, அதை நம்ம உணர்ந்து என்ன செய்யணும், குர்ஆன் ஹதீஸ வந்து படிக்கணும், புரிஞ்சுக்கணும், அமல் செய்யணும், பிரச்சாரம் செய்யணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி சஹாபாக்களுக்கு செய்திகளை சொல்லும் போது சஹாபாக்கள் எப்படி சமையனா வாத்தானாண்டு கேட்டாங்களோ கட்டுப்பட்டாங்களோ, சஹாபாக்களுக்கு இந்த மாதிரி நல்ல செய்திகளை கேட்கும் போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஈமான அவங்க கல்புல அல்லாஹ் ஏற்படுத்தினானோ, எப்படிப்பட்ட இறையச்சத்தை தக்குவாவை அல்லாஹ் ஏற்படுத்தினானோ, அதே ஈமானை அதே தக்குவாவை நம்முடைய கல்புகளிலும் அல்லாஹ் ஏற்படுத்தி இந்த துனியாவுடைய எல்லா விதமான சுகங்கள், இன்பங்கள், சந்தோஷங்கள், நியமத்துகளை நம் எல்லோருக்கும் குடும்பத்திற்கும் அல்லாஹ் தந்து மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த சொர்க்கத்தில் நபிமார்களோடு சித்தீக்கின்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்களோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் உண்டு சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.